வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்டோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை SE.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலிமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை CBCID தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள், செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.